SBS தமிழ்.
குவாக் கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ஸ் எனப்படும் ஆஸ்திரேலிய மாநில மற்றும் பிரதேச அரசுகளின் கூட்டமைப்பின் கருவூல காப்பாளர்கள் கூட்டம் இன்று நிறைவடைந்தது. ஆஸ்திரேலிய மக்கள் தொகை குறித்த ஒரு திட்டமிடல் கட்டமைப்பிற்கு மாநில மற்றும் பிரதேச அரசுகளின் கருவூல காப்பாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். பெரிய நகரங்களில் மக்கள் தொகை விரைந்து வளர்வதால் ஏற்படும் சவால்களை சிறப்பாக நிர்வகிப்பதே இந்த கட்டமைப்பின் நோக்கமாகும். இதற்கு மாநில, பிரதேச மற்றும் காமன்வெல்த் அரசுகள் இணைந்து செயல்படுவது அவசியம் என இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த 12 மாதங்களாக இதுகுறித்து மத்திய அமைச்சர்களும் மாநில மற்றும் பிரதேச அமைச்சர்களும் கலந்துரையாடியுள்ளார்கள் என்றும், இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறும் குவாக் கூட்டத்தில் இந்த திட்டமிடல் கட்டமைப்பானது முறையாக அங்கீகரிக்கப்படும் என்றும் மக்கள் தொகைக்கான அமைச்சர் அலன் டஜ் கூறினார்.
Very specifically, it agreed that we would have better data sharing. It also agreed that we'd have better forecasting and common forecasting across the nation. And this is, of course, so important to get that right and then to be able to track what those forecasts have been as to whether or not we're meeting those forecasts so that there's no surprises.
Papua New Guinea-ulla Australia agathigalukku Australia arasum Papua New Guinea arasum inaindhu உரிய 11 வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையர் மிஷல் பெஷலட் தெரிவித்தார். அங்குள்ள அகதிகள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசு கடைபிடித்து வரும் நிலைப்பாடு குறித்து அவர் கடும் விசனமும் வெளியிட்டார். ஆஸ்திரேலியாவிற்கு வெளியே உள்ள ஆஸ்திரேலிய அகதிகளின் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் அவர்கள் நீண்டகாலம் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதானது சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு புறம்பானது. பாதிக்கப்பட்டுள்ள இந்த அகதிகள் அனைவரும் குற்றவாளிகள் அல்ல. அவர்கள் அனைவரும் எங்களை போன்ற மனிதர்களே. நான் கூட சிலியின் அதிபராக வருவதற்கு முன்னர் அகதிதான் என்றும் மிஷல் பெஷலட் கூறினார்.
I know that now it's much more different that many times Australia in the resettlement processes uses more the concept of migration than protection and that's one thing that for the UN High Commissioner for Refugees important that Australia will provide asylum or resettlement to people that are more in need, the people who really need to be protected.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதை நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலிய தொழிலாளர் சங்கம் AWU மீது விசாரணை நடத்த அரசாங்கத்தின் தொழிற்சங்க கட்டுப்பாட்டாளருக்கு நியாயமான காரணங்கள் இல்லை என்று ஃபெடரல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் லேபர் கட்சித் தலைவர் பில் ஷார்டனின் 2007 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக கெட்டப் என்ற செயற்பாட்டு குழு மற்றும் லேபர் கட்சிக்கு ஆஸ்திரேலிய தொழிலாளர் சங்கம் நிதி வழங்கியது தொடர்பில் 2017 ஆண்டு நடைபெற்ற ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கமிஷனின் விசாரணை தவறானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த விசாரணையின் போது அக்டோபர் 2017 மெல்பர்ன் மற்றும் சிட்னியில் உள்ள AWU அலுவலகங்கள் மீது ஆஸ்திரேலிய ஃபெடரல் போலீஸ் சோதனை செய்தது. அத்துடன் பில் ஷார்டன் தொழிற்சங்க தலைவராக இருந்தபோது கெட்டப்பிற்கு வழங்கப்பட்ட நன்கொடைகள் தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீதிமன்றத்தின் தீர்ப்பை AWU தேசிய செயலாளர் டேனியல் வால்டன் வரவேற்றார்.
For over 2 years we've been battling to get an outcome in court and today the judge has ruled these investigations invalid. It's a positive news for all of our members and we can get back to focusing on protecting their wages and conditions going forward.
ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரியிருந்த கால்பந்து வீரர் ஹக்கீம் அல் அரபி தாய்லாந்து நாட்டில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டதற்கு ஆஸ்திரேலிய குடிவரவுத்துறை அதிகாரிகள் தான் காரணம் என்று புதிய ஆவணங்கள் வெளிப்படுத்துகின்றன. ஹக்கீம் அல் அரபியின் சொந்த நாடான பஹ்ரைன் வெளியிட்டுள்ள ஒரு இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் தான் அவர் தாய்லாந்து நாட்டில் கைது செய்ய வழிவகுத்தது. ஆனால் அந்த ரெட் நோட்டீஸை மீளப்பெறுமாறு உள்துறை அமைச்சுக்கு இன்டர்போல் அனுப்பிய மின்னஞ்சல் 5 நாட்கள் திறக்கப்படாமல் இருந்தது என்று ABC பெற்றுள்ள ஆவணங்கள் உறுதி செய்கின்றன. அதற்கு உள்துறை அமைச்சர் வேலை செய்பவர்கள் தான் காரணம் என்று உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் ஏற்றுக்கொண்டார்.
The Fusion Centre, the ABF, the Australian Federal Police work on thousands of cases each year, but in this one case they made a human error. They're looking at their systems and we want to ensure that it doesn't happen again.
இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 122 இலங்கை ரூபாய் 98 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 28 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.85 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்தியில், ஜப்பானில் நடைபெறும் ரக்பி உலகக்கோப்பை போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி ஜார்ஜியா நாட்டு அணியுடன் இன்றிரவு மோதுகிறது. டி பிரிவில் உள்ள ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே காலிறுதி போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் காலையில் மழை, கொட்டக்கூடும் 22 செல்சியஸ். அடலைட் அநேகமாக வெயிலாந்த காலை 25 செல்சியஸ். மெல்பர்ன் மிகுமூட்டமான காலை 19 செல்சியஸ். ஹோபார்ட் மிகுமூட்டமான காலை 15 செல்சியஸ். கேன்பரா மிகுமூட்டமான காலை 17 செல்சியஸ். சிட்னி மழை 17 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் ஆங்காங்கே மழை பெய்யும் 21 செல்சியஸ். டாவின் அநேகமாக வெயிலாந்த காலை 34 செல்சியஸ். கடந்த வாரம் இந்தியாவின் மும்பாய் நகரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் இரயில் பாதையில் வயதான ஒருவர் ரயிலில் மோதி இறந்து கிடந்தார். அது குறித்து விசாரித்த காவல்துறை இறந்தவர் அசாத் என்றும் அவர் பிச்சை எடுப்பவர் என்றும் கண்டுபிடித்தது. அவருக்கு உறவினர்கள் யாரும் இல்லை என்றும் ரயில் பாதைக்கு அருகில் ஒரு குடிசையில் அவர் வசித்து வந்தார் என்றும் அறிந்து கொண்ட காவல்துறையினர் அவரது குடிசைக்குள் சென்று பார்த்தபோது 4 பெரிய கொள்கலன்களில் சில்லறை காசுகளாக இருந்தன. அதை எண்ணிய போது 1.75 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆச்சரியமாக இருக்கிறதா? அவரது குடிசையில் கிடைத்த ஒரு வங்கி துண்டு சீட்டிலிருந்து வங்கியை தொடர்பு கொண்டால் அவரது வங்கிக் கணக்கில் இருப்பு எவ்வளவு என்று தெரிய வந்தது. 8.77 லட்சம் ரூபாய். அவ்வளவு தொகையை வங்கியில் வைத்திருந்த அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.